ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பிறை சூடி பெருமானே அருளாளாயத்தான் மறவானே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்டை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள்ள உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் பித்தா விரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள்ளத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே காரூர் புனலைதி கரை கல்லி திரை கையால் காரூர் புனலைதி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழைதி திகழ் வன்மா மணி முந்தி பாரூர் புகழைதி திகழ் வன்மா மணி முந்தி தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் சீரூர் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூர் என பெருமாக அல்லேன் எனலாமே ஆரூர் என பெருமாக அல்லேன் எனலாமே அடியார்க்கும் அடியேன் பிள்ளைவாழ்தனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தம் குடிமாறும் அடியார்க்கும் அடியேன் இல்லையே என்றாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாடி மாறன் அடியாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விதி பொருள் சூழ் குன்றையார் விரன் மிண்டக்கடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விதி பொருள் சூழ் குன்றையார் பிறன்மண்டக்கடியேன் அல்லிமென் முல்லை என்றார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரம் ஆரூரில் அம்மானுக்காளே ஆன தத்தன மலை கைலை மலையிலே இரண்டு பெண்களை பார்த்து சுந்தரர் விரும்பினார். இப்படி பார்த்து விரும்புறது தப்பு என்று அவர் நினைத்தார். சுந்தரர் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார். அந்த பெண்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து விரும்பினார்கள். அப்படி விரும்புறது தப்பு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். மூவரும் ஆண்டவன் சந்நிதிக்கு போனார்கள். சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டார் சுவாமி. கூப்பிடும் போதே, ஐயோ நம்ம தப்பு செய்தது ஆண்டவனுக்கு தெரிந்து விட்டது என்று நினைத்தார். இல்லையா, எல்லா உயிரினும் நிறைந்திருக்கும் அந்த ஆண்டவனுக்கு சொல்லாமலே தெரியும். அது தேவையில்லை, ஒருத்தர் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவனுக்கு தெரியும். உயிர்க்குயிரான் இருக்கிறவன் அவன். ஒரே சேரும் 84 100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்தவத்தின் உயிர்க்குயிராய் நின்றான் மன்னங்கோயில் என்பது திருஞான சம்பந்தருடைய தேவம். உயிரினங்கள் எத்தனை இருக்கிறது? 84,00,000 தினுசு இருக்கு. அத கணக்கு போட்டு சொல்றார் சம்பந்தர். ஒரே சேரும் 84,00,000 யோனி பேதம் இல்லையா. ஆடுன்னு எடுத்துக்கிட்டா வெள்ளாடு, கருப்பாடு, நீண்டாடு, சடையாடு எத்தனை இருக்கு? பன்றி எடுத்துக்கிட்டா எத்தனை இருக்கு? மனிதன் எடுத்துக்கிட்டா எத்தனை இருக்கு இல்லையா? நண்டுன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை இருக்கு? 84,00,000 இருக்குதான் தினுசு. அதுல அதுல உயிர்க்குயிரா இவன் இருக்கிறான். நம்மை வளர்க்கறதெல்லாம் அவன் தான் வளர்க்கிறான். நம்ம தாய் தந்தையர் வளர்க்கிறாங்கன்னு நாம உபசாரமா சொல்லிக்கிறோம். அவன் தான் வளர்க்கிறான். அதனால்தான் அவனை அம்மையே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. இப்ப சுந்தரான்னு கூப்பிட்டாரு. அப்ப நாம செய்த தவறு தெரிஞ்சு போச்சுன்னு சாமி நினைச்சார். நீ அந்த பெண்களோட விருப்பப்பட்டியா, பூமிக்கு போய் அந்த பெண்களோட இருந்து விட்டுவா அப்படின்ட்டாரு சுவாமி அப்படின்னு கதர்னார். இல்லையா, கைலை மலையில சுவாமி கிட்ட இருக்கிறவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறாருன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? நமக்கு சின்ன பிள்ளையில தெரியாது, வயசாக வயசாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பூமியில ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. வயதான மனிதர்கள் கேட்ட நான் ஏண்டா பிறந்து தொலைச்சேன், ஏண்டா இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றாங்க பாத்தீங்களா. காரணம் என்ன? இந்த பிறவி அவ்வளவு பெரிய துன்பத்தை தருகிறது நமக்கு, அதை இன்பம் என்று நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாய் எலும்பை கடித்தது போல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயோ சுவாமி அப்படின்னு, உம்மை தக்க சமயத்தில் தடுத்தா கொள்வோம், நீ போய் வா. சொன்னது சொன்னதுதான். ஆமா, அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அம்பிகை உத்தரவு போட்டது. அவரை பார்த்து விரும்பினியா போயிட்டு வா, தக்க சமயத்தில் உங்களையும் நாங்கள் ஆட்கொள்ளுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். மூவரும் அந்த பூமியிலே பிறந்தார்கள். ஆண்டவன் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று சொன்னான் அல்லவா, சுந்தரரும் தப்பு என்று நினைத்தார் அல்லவா, அம்பிகையும் அந்த அவர்களை பார்த்ததை பார்த்து விரும்பப்பட்டது தப்பு என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த பெண்களும் சுந்தரரை பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று சொன்னார் அல்லவா. ஆமா, சரி, இந்த கதையை எழுதி வைத்தாரே தெய்வ சேக்கிரார் பெருமான், அவர் தப்புன்னு சொன்னாரா சுந்தரர் பேர்ல? இல்ல, சொல்லல. சுந்தரர் பேர்ல தப்புன்னு சொல்லல அவர். ஆமா, ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகைதான் பெரிய புராணத்துக்கு ஆதாரமான நூல். அது இல்லைன்னு சொன்னா பெரிய புராணம் வந்திருக்க முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகைதான் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட அந்தாதி செய்வதற்கு காரணம். அதிலிருந்து விரிவுதான் பெரிய புராணம் அல்லவா. ஆக தனக்கு மூலதனம் கொடுத்தவன் அவன். அவனை குறை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்ப நான் தருமபுரத்துல இருந்தேன், படித்தேன், இந்த உடம்பை வளர்த்தார்கள், உணர்வை வளர்த்தார்கள், அவர்கள் ஒரு தப்பு செய்தாக்கா செய்துட்டாங்கன்னா நான் தப்புன்னு சொல்லலாமோ? ஏனையோர்கள் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. ஏன், என்னை வளர்த்தார்கள் அவங்க, நான் சொல்லக்கூடாது. ஆமா, அவங்க தப்பு பண்ணி இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது இல்லையா. ஆமா, அதுதான் நன்றி உடைமை. அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் தனக்கு மூல நூல் கொடுத்த புண்ணியவான். அவன் தப்பு செய்தான் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா அந்த பெண்களை பார்த்து அவன் விருப்பப்பட்டான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? என் தலைவன் எதற்கு விருப்பப்பட்டான் தெரியுமா? அவன் விருப்பப்படலைன்னா அவன் இந்த பூமிக்கு வந்து பறக்க போறதில்லை, திருத்தொண்ட தொகை கிடைக்க போறதில்லை, நான் பெரிய புராணம் பாடப்போவதில்லை. அதனால எனக்கு மூலம் கொடுத்தவன் அவன். ஆனதுனாலே தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு எவ்வளவு கெட்டிகார்த்தனம் பார்த்தீங்களா? எவ்வளவு கெட்டிகார்த்தனம் பார்த்தீங்களா? ஆமா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு மூலதனம் கொடுக்கிறவனை ஆமன்கள் உயிருள்ளளவும் நினைக்க கடமை அல்லவா? ஆமா, எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்தார் வேலாயுத ஊதுவார், ஒரு நாளும் மறப்பதற்கில்லை இல்லையா. என்னை நல்வழிப்படுத்தினார் அருணந்து தெம்பரான், மறப்பதற்கில்லை இல்லையா? ஆமா, மறக்க மாட்டேன், அதுதான் நன்றி உடைமை இல்லையா. நம்ம தேங்காய் உடைக்கிறோம், பழம் வச்சு கும்பிடுறோம், அதெல்லாம் அப்புறம்தான். அன்பு செலுத்தி விடு, அன்பாக நினைத்து விடு, இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். நம்ம கோயில்ல போய் செய்யறதெல்லாம் அன்பு இல்லாமல் செய்து விடுகிறோம், அன்பு அங்க விட்டு போய் விடுகிறது, எட்ட ஓடி போய் விடுகிறது, அதனால்தான் தவறு ஏற்படுகிறது. ஆக அந்த அந்த தீதில்லாத திருத்தொண்ட தொகையை செய்வனாக இருக்கிற ஒருவன் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. எப்போ? அப்போ. இப்போ தொட்டு பார்ப்பதில்லை என்பது நியதி அல்லவா? ஆமா, எங்கேயோ இரண்டு ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்ளுகிறான். அதனாலதான் இவன்கள் நான் நினைச்சானோ நினைக்கிறையோ கோயில்ல 63 நான்மாருடைய சிலை இருக்கிறது. அதே மாதிரி திருத்தொண்ட தொகையை அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பது நியதி. அந்த நியதியிலிருந்து நான் தவறுவது இல்லை. ஆமா, அனுஷ்டானம் பண்ண உட்கார்ந்தேனா சிவகுருபியோ நமஹா என்று சொல்லும் மந்திரம் எங்களுக்கு என்ன சொல்லுது? சிவகுருபியோ நமஹா அப்படின்னு. குரு யாரு? 63 நாயன்மார்கள். நமக்கு அனுஷ்டானம் சொல்லி வைத்த பெரியவன் இதெல்லாம் குரு அல்லவா? ஆமா, 63 நாயன்மார்களை சொல்லிவிட்டுத்தான் விபூதி பூசுவேன். ஆமா, உபதேச கிரமத்திலையும் விபூதி பூசுவேன், திருஞான சம்பந்தர் சொன்ன பதியத்தையும் சொல்லி விபூதி பூசுவேன். மந்திரமாவது நிறுவானவர் மேல் இதிலிருந்து நான் தவறுவதே இல்லை. தவறாமல் இருக்கிறதுனாலதான் என்ன கொஞ்சம் எவ்வளோ வாழ வச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஆமா, நியதிதான் நம்மளை வாழ வைக்கும். 1947 எங்க அம்மா சொன்னா, நீதான் திருமணம் செய்து கொள்ளவில்லையே, அப்ப நான் திருமணம் செய்து கொள்ளல, திருமணம் செய்து கொள்ளவில்லையே, உனக்கு 4.5 ஏக்கர் நிலம் இருக்கிறதே, உன்னுடைய தம்பிக்கு 7 பிள்ளை இருக்கிறதே, அவன் நோயாளி ஆச்சே, இந்த இருக்கிற நிலம் அவனுக்கு பத்தாது, உன்னுடைய நிலத்தை அவனுக்கு விட்டு கொடுத்துடு, அவன் புள்ள குட்டிக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்க தாயார். சரின்னு சொல்லிட்ட. ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானா? தஞ்சாவூர் ஜில்லாவில் 4.5 ஏக்கர் நிலம், ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். ஆமா, கையெழுத்து போட்டு கொடுத்து. ஏன் தாயார் சொல்றாங்க? ஒரு தடவை அவங்க வந்து ஒரு நிலத்தை என்ன வாங்குன்னு சொல்லிட்டாங்க, அது 1000 ரூபாய் தான் அந்த நிலம் பெறும், 3000 ரூபாய் சொல்றான், 3000 ரூபாய் சொல்றாம்மா அப்படின்னு, அதை வாங்கி விடு அப்படின்னாங்க. என்னம்மா 1000 ரூபாய் பெறக்கூடிய நிலம் 3000 ரூபாய் சொல்றான், அதை வாங்குன்னு சொல்றீங்களேன்னு, வாங்கி விடு அப்படின்ட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கல. தாயார் சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன், வாங்கிவிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், பத்திரத்தை கொண்டு எங்க அம்மா கையில கொடுத்தேன், வாங்கிட்டியாப்பா, வாங்கிட்டேன். அதை ஏன் வாங்க சொன்னேன் தெரியுமா உனக்கு? அது நான் பூர்வீக நலம் அப்பா, உங்க அப்பா வித்தாரு, விற்காதீங்கன்னு நான் சொன்னேன், அவர் கேட்கல, வித்து விட்டாரு, அவருக்கு இருந்த சூழ்நிலை வித்தாரு. இப்போ உனக்கு இந்த நிலத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையில நீ இருக்கிற, வாங்கி விட்டா சந்தோஷம், நம்ம நலம் நம்மகிட்ட வந்துதுன்னாவ. இப்படி எல்லாம் செய்ய வேண்டுவனவற்றை செய்யறது தான் நமக்கு வாழ்விக்கும். அதே மாதிரி 63 நாயன்மார்களை நான் பூசிக்கவும் தவறுவதில்லை, அவர்கள் நாமாவை நான் சொல்லவும் தவறுவதில்லை. அவர்களைப் போல நான் நடக்கிறேனா என்பதை அப்புறம் பார்த்துக் கொள்ளும். அவர்களை பூசை பண்ணாலே நினைத்தாலே நம்மளை நல்ல வழிக்கு அது கொண்டு சேர்த்து விடும். தில்லைவாள் அந்த நாதமும் அடியார்க்கும் அடியேன். அந்த தில்லையில பூசை பண்றாங்களே நடராஜாவுக்கு, பாக்கி இருக்கிற கோயில்ல இருக்கிறவர்கள் மாதிரியா பூசை பண்றாங்க அவங்க? கிடையாது. ஆமா, அந்த நியதியிலிருந்து அவர்கள் தவறுவதே இல்லை. அதனால தான் சுவாமி சொன்னார், தில்லைவாள் அந்த நாதமும் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன். வருகிற அடியவர்களுக்கெல்லாம் மண்வோடு செய்து கொடுத்தார். கொடுப்பானா? தன் மடியில இருக்கிற பர்ச திறந்து நாலனா ஒரு பிச்சைக்காரனுக்கு எடுத்து கொடுப்பானா? மடியில காசு இருக்கும், சில்லறை இல்லையம்மா அல்லவா? வருகிற சிவனடியாருக்கெல்லாம் ஓடு பண்ணி கொடுத்தார் என்பதை நீங்க எண்ணணும். அதனால அவன் அவன் கொண்டாந்து ஒரு ஓட்டை இவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வையின்னு சொல்லி அதே மூலமா ஆட்கொண்டான். தவறு செய்து விட்டார், மற்றொரு பெண்ணை மனத்திலும் தீண்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டார். மனைவியை தீண்ட வேண்டி வந்தது, தீண்டலையே கடைசி வரலையா? கடைசி வரலையே தீண்டலையே? பரமசிவனே வந்து நின்ன போது கூட தீண்டல இல்லையா? ஆமா, அந்த ஒழுங்கு, அந்த ஒழுக்கம், அந்த கடமை அதுல இருந்தார் அவர். இல்லையே என்னாத இயற்பகைக்கும்படி நாம எதை கேட்டாலும் இல்ல இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் கேட்டா, ஐயா இந்த புஸ்தகத்தை கொடு எடுத்து, இந்த தமிழரை கொடு எடுத்து, இந்த பொய் டப்பா கொடு எடுத்து, இந்த மூட்டையை கொடு எடுத்து, இல்லைன்னு இல்லைங்கிற வார்த்தையே அவர்கிட்ட கிடையாது. நம்மள்கிட்ட இல்லை 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 இல்லை, பெரிய கோடீஸ்வரனை போய் கேளுங்க, என்னையா இந்த கோயிலுக்கு ஒரு 1000 ரூபா கொடு, என்னங்க இந்த வருஷம் வியாபாரம் சரியா இல்லைங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிட்டு இருப்பான், இந்த வருஷம் வியாபாரம் சரியா இல்லைங்க இல்லையா, பாக்கிறோம்லவா நாம? ஆமா, அதனால்தான் இறைவனே வந்தாங்க அல்லவா? ஆமா, அந்த உண்மைக்காக வந்தான். இல்லையே என்றாத ஏற்பிக்க முடியும். வந்தவன் என்ன கேட்டான்? எல்லாத்தையும் கொடுக்கறான்டா அந்த பய, கொடுக்க கூடாததை கேட்டு பாப்புமா அப்படின்னு நினைச்சான். அதை வாங்கணுங்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது. குன்றக்குடி அடிகளார் ஒருத்தன் கேட்டான், ஏய்யா இறைவனாகவே இருக்கட்டும், அடியவராகவே இருக்கட்டும், வந்தவன் மனைவியை கேட்கறது சரியா அப்படின்னு. சரி, நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிற, பரவாயில்ல. சரி, இறைவன் கேட்டான், மனைவியை அவர் கொடுத்துட்டாரு. அந்த மனைவியை அவன் தொட்டு பார்த்தானா? வந்தவன் தொட்டு பார்த்தானாடா? புராணத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லைன்னா அதுதான் இப்ப கேட்காமலே தொட்டுக்கிட்டே போறானே, அவனுக்கு என்ன பண்ண போறேன் நீ கேட்டாரு? பஸ்ல எவ்வளவு இடி இடிக்கிறான் பாக்கிறமல்லவா நாம? இவன் கேட்டா அவளை கேட்டுக்கிட்டா இடிக்கிறான் அல்லவா? ஆமா, அத நம்ம எண்ணணும். அப்படி இல்லையே என்னாத அந்த அடைமொழி போட்டு கொடுத்தாரு பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 1000 ரூபாய் பிரசன்டேஷன் பண்ணலாமா அவருக்கு? சுந்தரமூர்த்திக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாமா? உன்னுடைய அவார்டு அவர் எதிர்பார்க்கல. ஆமா, உன்னுடைய அன்பத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். என் வீட்டுல எங்க திரும்பி பார்த்தாலும் நாலு ஒரு திருவுருவம் இருக்கும். நான் அவருக்கு பூசை பண்றேன் பண்ணல, ஒரு பூவை தூக்கி போடுவேன், அவ்வளவுதான் என்னால முடியும். அத செய்யறேன்லவா? அது போருமே. இல்லையே என்னாதை எப்பகைக்கும் அடி, இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே. 3 நாளா பட்டினி, கொஞ்சோண்டு நெல் இருந்து அதை விளைச்சிருந்தார் அவன் வேளாளன். தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த வரலாறு எழுதும் போது என்ன இனத்தவன், என்ன தொழில் செய்தான், செய்தான், என்ன தொண்டு செய்தான் அப்படின்ற விவரமா சொல்லிட்டு போறார் அவர். இந்த மாதிரி எங்கேயுமே மூன்று உலகத்திலேயும் இப்படி கிடையாது ஒரு புராணம் என்று சொல்லுவார்கள். வேளாண் மூன்று நாள் பட்னி, கொஞ்சோண்டு நெல் இருந்து அதை விதைச்சிருந்தான். இரவு 12 மணி, மழையோ ஊத்துது. ஒரு சிவனடியார் வந்து கதவை தட்டினார். கதவை தட்டினாலும் கதவை திறந்தார். பசிக்குது சாதம் இருக்கான்னு கேட்டுட்டான். பசிக்குது சாதம் இருக்குதான், கொஞ்சம் போடுன்னுட்டான். இல்லேன்னு சொல்லுவதற்கு இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு நிக்கிறார். பக்கத்துல மனையாள் இருந்தா, என்னங்க இன்னைக்கு சாரிட்டு தானே கொஞ்சம் நெல்லு கொண்டி விதைச்சு விட்டு வந்தீங்க, அதை போய் வாரிட்டு வா, இந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும். செய்வானா? மழையோ ஊத்துது, ராத்திரி 12 மணி, விதைச்ச நல்ல போய் வாரிட்டு வர சொல்றா பொம்மநாட்டி. அடி பைத்தியக்காரி, உங்க பரம்பரையே பைத்தியக்கார பரம்பரடி. 12 மணிக்கு அந்த நெல்ல வாரிட்டு வான்னு சொல்றீ, உனக்கு புத்தி இருக்கா? அப்படித்தானே கேட்டிருக்கணும், அப்படித்தானே கேட்போம், அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம கூட எடுத்துக்கிட்டு போனாரு, போய் வாரிட்டு வந்தார். அந்த மழையில நல்லா அலம்பி விட்டு அதை வறுக்கணும், நெல்லை வறுத்து அப்புறம் அரிசி ஆக்கி அப்புறமா சோறு போகணும். விறகு இல்லைங்கிற இது பெண்கள் இலக்கணம். ஆமா, ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது அவங்க குடும்பத்துல, குடும்பத்தை காப்பாத்துறவங்க அவங்க. இல்லை என்று சொல்லுவதும் இருக்கிறது என்று சொல்லுவதும் அவங்களுடைய கடமை, அதை நாம கோபமா எடுத்துக்கொள்ளவே கூடாது. நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆமா, எனக்கு குடும்பம் வயதானத்துக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்தது, 24 வருஷம் ஆகிறது. என் மனைவியை நான் என்ன செலவு பண்ணினேன், என்ன சாமான் வாங்கினேன், இந்த காப்பி கொட்டை எவ்வளவு வாங்கினேன், அரிசி எவ்வளவுக்கு வாங்கினேன் நான் கேட்டதே கிடையாது. லடா வர்றது அதுல தானே, கேட்டதே கிடையாது, கேட்கவே மாட்டேன். இந்த 24 வருஷத்துல நான் கேட்டதே கிடையாது. ஆமா, ஏதோ 2 காசு கிடைக்கிறத கொண்டு தூக்கி போட்டுருவேன், அவ இஷ்டம் அவ்வளவுதான். எனக்கு வேண்டியது 3 வேளை சாப்பாடு. விறகு இல்லைன்னு சொன்னா, அது வந்து இந்த மாதிரி கான்கிரீட் வீடு அல்ல, மூங்கில் அல்லது மரத்தினால செய்த வீடு, அதுல உன்னை அறுத்து போடு, நான் அடுப்பு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னான். அப்போவாவது கோபம் வந்ததா இருக்கு? இல்ல, ஒரு அழகை பிடிச்சி அறுத்து கீழத்துக்கு போட்டார். வறுத்தார், வறுத்து அரிசி ஆக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது. கறிக்கு ஒண்ணும் இல்லைன்னா, சரி கொல்லையில போய் ஏதேனும் ஒரு கீரை இருந்த பிடுங்கிட்டு வா. கொல்லையில இருந்த கீரைய பிடிங்கிட்டு வந்து வச்சான். எல்லாம் படைச்சாச்சு. ராத்திரி 2 மணி, அடியார் தூங்குறார். சாமி சமையல் ஆயிட்டு சாப்பிடல. அவன் தூங்குறவன் போல படுத்திருக்கிறான். அவன் தூங்கினான்னா நாமெல்லாம் தூங்கிடுவோம். எடுத்த கால் கீழே வைக்காம ஆடிக்கிட்டே இருக்கிறான். எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தார். எல்லாம் படைக்கப்பட்டது, சாப்பிடுற போல வழக்கி போயிட்டா ஒரு ஒளிதான் தெரிந்தது. அந்த புராணத்துல ஒரு பாட்டு சொல்றார் சேக்கிழார் பெருமான், அடியார்களை வீட்டுக்கு அழைத்துக்கிட்டு வந்து எப்படி சாப்பாடு போடுறோம். ஒருத்தன் வந்தான்னா உட்கார்ந்து தொலைடா அப்படி சொல்லி அவனை உட்கார வச்சு இருக்கிற தோத்தை போடக்கூடாது. எப்படி போடணும்னு சொல்றாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே அவனுடைய பாகத்தை தண்ணீர் விட்டு அலம்பு, அதுதான் பரிசுத்தமாகும். அவன் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு வர மாட்டான், அடியாரா இருக்கிறவன் போட மாட்டான். வீட்டுக்குள்ள வர்றவனுக்கு காலை சுத்தப்படுத்திட்டு தான் வரணும். முன்ன காலத்துல தான் அப்படிலாம் உண்டு. ஆனா இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு லாயக்கள், அதை விட்டு விடுவோம். மண்டு காதலின் ஆதனத்திடைய வைத்து அந்த அடியாரை உட்கார வச்சு, உன் வீட்டுல பூ இருந்ததுன்னா ஒரு பூவை அவனை போட்டு பூழ்ந்து வணங்கி கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தில் இதுல என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், அவ்வளவுதான். நாம எதை சோறு போடுவோம், காசு கொடுப்போம், அன்பு இருக்க குறகார பாவி வந்துட்டான்னு கொடுப்போம் இல்லையா. மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அரிச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுல் செய்ய அறிவித்தனர். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவர் வறுமையை வச்சு விட்டான். இந்த வறுமையிலையும் அவன் செய்யறானான்னு பார்த்தாரு அவர். அதுக்குதான் வந்தான் அவன், அவ்வளவுதான். அவன் இவன் வீட்டுல சாப்பிட்டு அந்த நெல்ல பைய எடுத்துக்கிட்டு வரணும், அந்த கூரைய அறுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது. இந்த வறுமை வந்த போதும் அவன் அந்த தொண்டு அவன் செய்யறானா அப்படின்னு பார்க்கத்தான் வந்தான். எக்ஸாமினர் தான் அவன் இல்லையா? ஆமா, எக்ஸாமினர் எந்த கேள்வியும் கேட்பான். அவனை கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு அல்லவா? மூணு நாளா பத்தி கிடக்கிறானே, அடியார்கள் வந்தா சோறு போடுறான்னு பார்த்தாரு. அப்பவும் சோறு போட்டான். போர்மடா இந்த உலக வாழ்வு, வந்துவிடு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டான். இதுதான் இளையான்குடி மாறநாயனாருடைய புராணத்தில் வருகிற இன்பம் அல்லவா? ஆமா.